சிங்கிளாக இருக்கும்போது நீங்கள் கேட்குற விஷயத்துலேயே ரொம்ப பயமுறுத்துகிற விஷயம் என்னவாக இருக்கலாம்னா, உங்களை நான் என் கனவுல பார்த்தேன், தேவன் சொன்னார் நீங்கள் தான் என் வாழ்க்கை துணை, இந்த மாதிரி சொல்கிற ஜனங்க இருக்கிறாங்க. முதல் கேள்வி, இது முறையானதா? இப்படி தான் தேவன் செயல்படுவாரா? இல்லைனா இது நடந்துச்சுன்னா இதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது? இந்த எபிசோடில் ஒரு சில உண்மைகளை நம்ம கற்றுக்க போகிறோம், ஒரு சில கட்டுக்கதைகளை உடைக்க போகிறோம். வாங்க டீச்சிங்குள்ளே போகலாம். ஹாய், நான் பாஸ்டர் கிரேஸ்வன். இது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பாட்காஸ்ட். அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் சொல்லி நான் நம்புகிறேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பினாலோ, இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பினாலோ, உலகத்தில் ஒரு சில வழிகள் இருக்குது. எப்படி ப்ரப்போசல் எடுத்துகிட்டு போகிறது, எப்படி அவங்கக்கிட்ட ஒரு டேட்டுக்கு இன்வைட் பண்ணுறது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குது. ஆனால் கிறிஸ்தவ வட்டங்களில், கிறிஸ்டியன் சர்க்கிள்ஸில் அநேக தடவை தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குதுன்னா அது நியாயமான வழியில், ஞானமான வழியில், கனம் வாய்ந்த வழியில் அவங்கள போய் சந்திக்கிறதுக்கு அவங்க தவிர்த்துட்டு ஒரு சில டைம் கடவுளுடைய பேரை யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, உங்களை மாதிரி ஒருத்தருக்காக தான் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கோ, சேம் உங்களை மாதிரியே ஒருத்தர் கெடிக்கணும் அப்படின்னு. இன்னொரு சில பேர் சொல்கிறது, உங்களை பற்றி தேவன் எனக்கு ஒரு கனவை கொடுத்தார், தேவன் உங்களை என் கனவில் காமிச்சார், ஆண்டவர் சொன்னார் நீங்கள் தான் என் மனைவி. ஒரு சில பேர் எத்துந்தோம், ஆண்டவர் சொன்னார் நீங்கள் தான் என் கணவராக இருக்க போகிறீங்க அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் எந்த வகையில் தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கினது? உண்மையாகவே தேவன் எத்தனை ஸ்டேட்மெண்ட்டுகள் இந்த மாதிரி வரும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிறாரு? அதான் அன்றைக்கி ஒருத்தட்ட பேசினுங்கிற அவர் சொல்கிறாரு, பிரதர் நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிது காரணமே என்னென்னா, அந்த தீர்க்கதரிசி சொன்னார் இவங்களை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி. இப்போது எங்கேருந்து வருது இதெல்லாம்? இதெல்லாம் முறையானதா? தேவன் இப்படி தான் வேலை செய்கிறாரா? எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம முறையாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணுன்னா, அப்போ ஒரு சில அடித்தளமான சத்தியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கேள்விகளை நம்ம டீல் பண்ணுறதுக்கு தேவன் ஞானம் தேவைப்படுது. ஸோ அடித்தளமான சத்தியம் நம்பர் ஒன், முதலாவது சத்தியம் இதுதான், தேவன் உங்களுக்காக ஒரு வாழ்க்கை துணையை செலக்ட் பண்ண மாட்டார். ஆண்டவரே உங்கள் கனவுல வந்து இவங்களை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை ஒரு தீர்க்கதரிசி மூலமாக நீ போ அவளை திருமணம் பண்ணிக்கோ, இந்த மாதிரியான விஷயங்கள் தேவனிடத்துலேருந்து வராது. ஏன்னா தேவன் உங்களுக்காக ஒரு வாழ்க்கை துணையை அவர் சூஸ் பண்ண மாட்டார். சரியான ஆப்ஷன்ஸை கொண்டு வருவார், நல்ல ஜனங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். ஆனால் தீர்மானன்றது நீங்கள் தான் எடுக்கணும். பரிசுத்தாவியானவருடைய ஞானத்தை அவர் ப்ரொவைட் பண்ணுவார், அந்த வழிகளை சொல்லி கொடுப்பாரு. ஆனால் தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்கள், அவர் உங்களுக்காக தீர்மானம் எடுக்க மாட்டார். நம்ம படிச்சிருக்கிறோம் என்னாகும், 36:5 1 Corinthians 7:39 தேவன் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார், நீ யாரை விருப்பப்படுறியோ அவங்கள திருமணம் பண்ணிக்கோ. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், கர்த்தருக்குள் இருக்கிறாங்களான்றதை மட்டும் நீ கேட்டு தெரிஞ்சுக்க, அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்க. ஆனால் நீ யாரை விருப்பம் படுறியோ அவங்கள திருமணம் பண்ணிக்க. அப்போ தேவன் உங்களுக்காக, நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு வாழ்க்கை துணை அவர் தேர்ந்தெடுக்க போகிறதில்ல, அவர் நியமிக்க போகிறதில்ல. அவர் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார், நல்ல ஆப்ஷன்ஸை காமிப்பார். ஆனால் அவர் சொல்வார், உனக்கு யாரை பிடிச்சிக்குதோ அவங்களை நீ திருமணம் பண்ணு, ஆனால் ஞானத்தின் வழிகளை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆதாமுக்கே தேவன் ஒரு வாழ்க்கை துணையை செலக்ட் பண்ணி கொடுக்கலன்னா பாருங்களேன். இல்லை பிரதர், ஆதாமுக்கு தேவன் ஏவாலை படைக்கலையா? தேவன் ஏவாலை படைச்சார், ஆதாமுக்காகவே தான் படைச்சார். ஆனாலும் ஏவாலை தன்னுடைய மனைவியாக ஆதாம் ஏற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் கட்டளையிடவே இல்லை. ஆதாம், நான் கட்டளையிடுறேன், நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா சொல்லவே இல்லையே. ஆண்டவர் ஆதாம்கிட்ட வந்து ஏவாலை கொண்டு வரும்போது, இதோ இவள் தான் மனைவி அப்படின்னா பேருவெல்லாம் வச்சு ஆண்டர் சொல்லி கொடுக்கவே இல்லையே. என்னாச்சு தெரியுமா, இந்த ஹீப்ரூ கான்னோடேஷன் பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் வந்து ஏவாலை அப்படியே ஆதாம் முன்னாடி ஒரு வாக்கிங் கூட்டின்னு போனாராம், ஒரு பெரேட் பண்ணாராம், பாரு அப்படியே நடந்து இப்படி காமிச்சாராம், பாரு அவனே ஆசைப்பட்டிருந்தா வாய் திறந்து சொல்லுவான், அவன் தான் தீர்மானம் எடுக்கணும்னு. அதே போல் ஆதாம் சொல்கிறார், இது நிமித்தம் ஒரு மனுஷன் தன்னுடைய தகப்பன் தாயை விட்டு பிரிந்து தன்னுடைய மனைவியோட இணைந்திருப்பான். மனைவி, மனைவி யாரை பார்த்து? மனைவினா, ஏவாலை பார்த்து மனைவின்னு ஆதாம் சொல்கிறாரு. யார் தீர்மானம் எடுத்தது? ஆதாம். தேவன் தீர்மானிக்கல, தேவன் அந்த டிசிஷனுக்குள்ள வரல, தேவன் ஏவாலை கொண்டு வந்தார் ஆதாம் கிட்ட. ஆனா ஆதாம் தான் ஏவாலை தன்னுடைய மனைவி ஆக்கிக்கிட்டார். அப்போ உலகத்திலே ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷி இருக்கும் போதே கர்த்தர் உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி சேர்த்து வைக்கலன்னா, அப்ப கர்த்தர் உங்களுக்கு இவர் தான் அப்படின்னு யாரோ ஒருத்தரை உங்க கனவுலையும் காமிக்க மாட்டாரு, அவங்க கனவுலையும் உங்களை காமிக்க மாட்டாரு. ஏன்னா இது தேவனுடைய வழி இல்லை. இதற்கு கனவு நீங்களே வர வராது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர, அதை பற்றி இன்னும் நம்ம பேசலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த ஃபவுண்டேஷனல் ட்ரூத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், தேவன் உங்களுக்காக ஒரு வாழ்க்கை துணையை செலக்ட் பண்ண மாட்டார். இல்லை ஆனால் ஒரு தூதன் வரலையா யோசேப்புடைய கனவுல, உன்னுடைய மனைவியாகிய மரியாதை நீ ஏற்றுக்கொள்ள தயங்காத அப்படின்னு வருதே, பயப்படாதன்னு வருதே,
கரெக்ட் தானே? அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு? இவங்க ஏற்கனவே எங்கேஜ்டாக இருந்தாங்க, ஆண்டவர் வந்து எங்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கல இவங்களுக்கு. அப்படின்னா ஆண்டவர் சொல்லலை, இவர் தான் உன்னுடைய கணவர், இவர் பேர் சுசை, இவள் தான் உன் மனைவி, பேர் வந்து மரியாள், உனக்கு இஷ்டமா இல்லையோ அவங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. ஏற்கனவே அவங்க சொந்த விருப்பத்தினால குடும்பத்தின் முன்னிலையில் அவங்க ரெண்டு பேரும் எங்கேஜ்மெண்ட் ஆகிட்டாங்க. அந்த கலாச்சாரத்தில், யூத கலாச்சாரத்தில் எங்கேஜ்மெண்ட் ஆன உடனே அவங்க கணவன் மனைவி அப்படின்னு எல்லாருக்கும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒன்றே ஒன்று தான் அவங்க செய்யக்கூடாது, என்னென்னா ஒரே வீட்டில் வாழ்ந்து நெருக்கமான உறவுகளை அவங்க அனுபவிக்கிற மாதிரி இல்லை, இன்டிமேட் ரிலேஷன்ஸ் இல்லை, அவங்களுக்கு அனுமதி இல்லை. தகப்பன் சொல்லி அனுப்புவார் மாப்பிள்ளைகிட்ட, போடா மகன் போய் கூட்டினா போ, உன் பொண்ணை போய் கூட்டிகிட்டு வா, மனைவியை போய் கூட்டிகிட்டு வா, மனவாட்டியன உடனே அவர் கிளம்பி வர்றார். இதான் யூத கலாச்சாரம். அப்போ எங்கேஜ்மெண்ட் ஆன உடனே அவர் கணவர், இவங்க மனைவி. அதனால தான் தூதர் வந்து யோசேப்புடைய கனவுல வந்து சொல்கிறாரு, மரியாளாகிய உன் மனைவியை நீ ஏற்றுக்கொள்ள பயப்படாத, ஏன்னா தான் கர்ப்பவதியாக இருக்கிறது தேவ ஆவியானவரால் அவள் பெற்றெடுக்க போகிறது உலக ரட்சகரை. அப்போ மரியாளை காப்பாற்றுறதுக்காக, டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக, விண்டிகேட் பண்ணுறதுக்காக, மரியாளுக்காக பேசுறதுக்காக தூதன் இறங்கி வர்றாருன்னு ஒரு ப்ரெஷஸான ட்ரூத் பாருங்கள். அப்போ தேவன் வந்து யோசேப்புக்காக ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்தலாம் கொடுக்கல, ஏற்கனவே எங்கேஜ்மெண்ட் ஆனவங்களை கல்யாணம் பண்ணிக்கன்னு என்கரேஜ் பண்ணுறாரு, அவ்வளோதான். நான் ஒரு சில பேர் சொல்லுவேன், இல்லை இல்லை ஹோசியாக்கிட்ட ஆண்டர் சொல்லியா நீ போய் கோமரை திருமணம் பண்ணிக்கன்னு சொன்னார், ஆனால் ஆண்டர் ஃபோர்ஸ் பண்ணாரா அதை நம்ம பார்க்குறதே இல்லையே. பை த வே, ஹோசியா போய் கோமர்கிட்ட கர்த்தர் சொன்னதினால் இங்கே பாருங்கள் சகோதரி, சாரி உங்களை சகோதரி நின்று கூடக்கூடாது தானே, ஏன்னா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு அவங்க கர்த்தர் சொல்லிட்டாருனா நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்தாங்களா? அந்த மாதிரி எல்லாம் ஒரு இண்டிகேஷனும் இல்லை. அதுவும் அறிவாக இருக்கிற ஒரு பொண்ணு யாராவது ஒருத்தர் வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறா அதனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான், அந்த பொண்ணு ஒத்துக்காது. ஒரு புத்திசாலியாக இருக்கிற பொண்ணு ஒத்துக்காது. ஏன் புத்திசாலியாக இருக்கிற பொண்ணு என்ன சொல் பண்ணோம், அதுக்காகலாம் நீ என்னை கட்டிக்க தேவையில்லை, நீங்கள் என்னை உண்மையாகவே நேசித்து என்னை பாதுகாத்து பராமரித்து என்னை நேசிக்கிறதாக நீங்கள் தீர்மானம் எடுத்து சபை முன்பதாக குடும்பத்தின் முன்பதாக நீங்கள் அறிக்கை செய்கிறதா இருந்தால், என்னை நேசிக்கிறது மொத்தம் இதெல்லாத்தையும் நீங்கள் செய்கிறதா இருந்தால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுதான் ஒரு புத்திசாலியான பொண்ணு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதம். அப்போ முதல் அடித்தளமான சத்தியத்தை மறந்துடாதீங்க, தேவன் உங்களுக்காக ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க மாட்டார், நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அவர் சகாயம் பண்ணுவார், நான் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ கர்த்தர் எனக்கு ஒருத்தரை கனவுல காமிச்சாரு, நான் இன்னொருத்தருடைய கனவுல வந்துட்டேன், இதுக்கு இதெல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம இன்டர்பிரேட் பண்ணிடக்கூடாது. இன்னொரு முக்கியமான அடித்தளமான சத்தியம் என்ன தெரியுமா, தேவன் அவருடைய சித்தத்தை யார் மேலேயுமே திணிக்க மாட்டார், யார் மேலேயுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார் அவருடைய சித்தத்தை அவங்க செய்யணும்னு. ஏன்னா அவங்களுடைய சித்த சுயாதீனத்தை தேவன் மறுக்க மாட்டார். God will not override a person's freedom of choice. பாருங்க, இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சித்த சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நீ தேர்ந்தெடுன்றார். உபாகமம் 30:19 தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது போல, இதோ ஜீவனை முன்னாடி வச்சிருக்கிறேன், மரணத்தை முன்னாடி வச்சிருக்கிறேன், ஜீவனும் ஆசீர்வாதத்தை முன்னாடி வச்சிருக்கிறேன், மரணமும் சாபமும் முன்னாடி வச்சிருக்கிறேன், நீ சூஸ் பண்ணுன்றாரு. அப்புறம் அவரே சொல்லிக் கொடுக்குறார், சூஸ் லைஃப். அவர் சொல்லவே இல்லை, பிகாஸ் யூ ஆர் ஸ்டூபிட் ஐ வில் சூஸ் லைஃப் ஃபார் யூ அப்படியே சொன்னார். ஆனால் நீ வேற முட்டாளாகிற, நானே உனக்கு சூஸ் பண்ணி தட்டா, இல்லை இல்லை இல்லை. அவர் சொல்கிறார், பார் நான் முன்னாடி வச்சிட்டேன், ஆசீர்வாதமும் ஜீவனும் ஒரு பக்கம் இருக்குது, மரணமும் சாபமும் ஒரு பக்கம் இருக்குது, நீ தான் சூஸ் பண்ணும். ஆனால் நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன், உன்னை வழி நடத்துகிறேன், ஜீவனை சூஸ் பண்ணால் நீ ரொம்ப நல்லா இருப்ப. இதுதான் தேவனுடைய கோட்பாடு எல்லா மனுஷனுக்கும். தேவன் எந்த மனுஷன் மேலேயும் தன்னுடைய அவருடைய சித்தத்தை கட்டாயப்படுத்த மாட்டார். எந்த மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய சித்த சுயாதீனத்தை ஓவர் ரைட் பண்ண போகிறதில்ல, அவருடைய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக. ஒருவேளை தேவன் அப்படி செய்கிறதா இருந்தால் இந்த முழு உலகமே ரட்சிக்கப்பட்டிருந்துருக்கோம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பா ஜனங்கள்கிட்ட வந்து, தேவன் இவ்வளவு வாய்ந்த உலகத்தை நேசித்தார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை தமக்காக இந்த உலகத்துக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார், அதில் உனக்கு இஷ்டம் இருக்குதோ இல்லையோ ஒழுங்குமரியாதையாக அவரை ஏற்றுக்க விசுவாசி நல்லாரு அப்படின்னு சொல்லவே இல்லை. For God so loved the world that he gave his only begotten son that whosoever, ஒரு choice கொடுத்தார் பாருங்க, இதுதான் அன்புடைய குணாதிசயம். அன்பு இச்சையை போல இல்லை, அன்பு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கொடுக்கும். இச்சை ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் எல்லாம் இல்லை. பாரு ரேப் இச்சை, இச்சையினால் உண்டாகிற ஒரு துஷ்ட செயல். ஆனால் அன்பு ரேப் பண்ணாது, அன்பு ஃபோர்ஸ் பண்ணாது, அன்பு த்ரெட்டன் பண்ணாது, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா நான் செத்துருவேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், உன் மேலே ஆசீர் ஊத்திடுவேன், இதெல்லாம் அன்பு இல்லை, இது இச்சை. அது அன்பு நினச்சிடாதீங்க, அன்பு ஃபோர்ஸ் பண்ணாது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ தேவன் அவருடைய சித்தத்தை அவருடைய திட்டத்தை யார் மேலே கட்டாயப்படுத்த மாட்டார். கனவுல வந்து நீ அவளை தான் கட்டிக்கணும், இல்லாண்டவர் அவன் எனக்கு வாண்டா, அப்போ உன்னை ஐயாவனும் கட்டிக்க மாட்டான், சரியா பரவாயில்ல அப்படி ஆண்டவர் சொல்கிறதே இல்லை. ஆண்டவர் அப்படி ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அதுவும் இந்த விசுவாச போதனையில் வளர்ந்துருக்கிற ஒரு சில பேர் நம்ம ரியலாகவே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பாருங்களேன். எந்த மனுஷரையும் விசுவாச அறிக்கையினால நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. கார் பெற்றுக்கொள்ளலாம், பங்களாவை பெற்றுக்கொள்ளலாம், பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுங்களுக்கு ஜீவன் இல்லை, அதுக்கு சித்த சுயாதீனம் இல்லை. ஒரு காரை நீங்கள் கிளைம் பண்ணலாம், அதுக்காக பிலீவ் பண்ணலாம், பணத்தை சேர்த்து வச்சு நீங்கள் கார் நீங்கள் போய் வாங்கலாம். கார் உங்களை பார்த்து சொல்லவே சொல்லாது, நான் வரமாட்டேன், உன் வீடெல்லாம் எனக்கு பிடிக்காது, உன் மூஞ்சே எனக்கு பிடிக்கல, நீ எல்லாம் வந்து என்னுடைய வண்டியில் உட்காந்துனா நல்லா இருக்காது. கார் சொல்லாது, கார் வந்து ஒரு லைஃப்லெஸ் ஆப்ஜெக்ட். ஆனால் ஒரு மனுஷராக அதே மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணிட முடியுமா? ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ரபேக்கா எனக்கு தா, ரபேக்கா வாக்கா, ரபேக்கா இயேசு நாமத்தில் ரபேக்கா வரவராக, இயேசு நாமத்தில் ரபேக்கா திரும்பி பார்ப்பாராக. இப்படி நீங்கள் பெண்ணாத்தி நின்றீங்கன்னா சத்தமாக ரபேக்கா மட்டும் திரும்பி பார்க்காது, ரபேக்காவோட குடும்பமே திரும்பி பார்க்கும். அவங்க மாமா கையில் அருவாலோட திரும்பி பார்ப்பார், ரபேக்கா வா. இல்லை இல்லை, கூப்பிட்ற மாதிரியே இல்லை, நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரியே இல்லை. நீ ஒருவேளை அப்படி யாராவது ட்ரை பண்ணாங்க, நீ கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை ஜபத்தில் நான் கூப்பிட்டேன், அவள் எனக்கு தான், அவள் எனக்கு தான் கூப்பிட்டேன், அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நல்லா கவனிங்க, நீங்கள் கூப்பிட்டதுனால ஒன்றும் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கல, உங்கள் ப்ரப்போசல் அவங்களுக்கு போச்சு, உங்களை அவங்களுக்கு பிடிச்சிச்சு, அவங்க ஓகே சொன்னாங்க. அதுக்குன்ட்டு நான் எப்படியோ இழுத்துட்டேன், எப்படியோ கிளைம் பண்ணிட்டேன். நான் எந்த மனுஷரை நீங்கள் கிளைம் பண்ணவே முடியாது, எந்த மனுஷரை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்கள், விசுவாசத்தின் தேவன் அவரே எந்த மனுஷரையும் கிளைம் பண்ணுறதே இல்லை. அவரே யாரையும் பார்த்து நான் டிக்ளேர் பண்ணுறேன், நீ இப்போவே ரசிக்கப்படு, ரசிக்கப்படு. இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் அன்பை ப்ரப்போஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறார், நீ சூஸ் பண்ணு, நீ தேர்ந்தெடு, நீ செய்த. தேவன் மேனிபுலேட் பண்ண மாட்டார், தேவன் யார் மேலேயும் அவருடைய திட்டத்தை கட்டாயப்படுத்த மாட்டார். பாருங்க, இந்த லேடி கெனித் கோப்லாண்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ண ஆரம்பித்தாங்களாம். பை ஃபெய்த் நான் டிக்ளேர் பண்ணுறேன், கெனித் கோப்லாண்ட் என் கணவர் ஆவார், அவர் நான் திருமணம் பண்ணிப்பார். பிரச்சனை என்னென்னா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. யார்? க்ளோரியா, அவங்கள திருமணம் பண்ணியிருக்கிற அவருடைய மனைவி. இப்போ இந்த அம்மா என்ன பண்ண ஆரம்பித்தான், சபிக்க ஆரம்பிச்சிட்டான், க்ளோரியா சாகணும், நான் கெனத்தை கட்டிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆனால் நடக்கவே இல்லை பாரு, ஏன்னா கர்த்தர் விபச்சாரத்துக்கும் அனுமதி கொடுக்கல, இச்சைக்கும் அனுமதி கொடுக்கல, கொலைக்கும் அனுமதி கொடுக்கல. கர்த்தருடைய வார்த்தையின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய குணாதிசயத்தை இது பிரதிபலிக்கிறது இல்லை. திஸ் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் த ட்ரூ நேச்சர் ஆஃப் காட். காட் வில் நாட் ஓவர் ரைட் அ பர்சன்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். நம்மளுக்கு தெளிவாக தெரியும், கெனித் கோப்லாண்ட், க்ளோரியா கோப்லாண்ட் இன்னும் திருமணமாகி ஆரோக்கியமாக கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது அடித்தளத்தின் சத்தியம் என்னது? கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை யார் மேலேயும் கட்டாயப்படுத்த மாட்டார், யாருடைய சித்த சுயாதீனத்தையும் மீறுவதில்லை. ஜட்மெண்ட் டே அன்னைக்கு அப்போ யாரும் சூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, இல்லை என் இஷ்டம், நான் பல்லவத்துக்குள்ளே தான் வருவேன். ஆண்டவர் சொல்வார், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஏசு கிறிஸ்துவ சொந்தரட்சகராக ஏற்றுக்கிறது உன் சாய்ஸாக இருந்துச்சு, நீ அதை எடுத்துக்கல. ஏசுவை ரிஜெக்ட் பண்ணதுனால நீ நரகத்துக்கு தள்ளப்படுவேன். அன்னைக்கு வந்து ஆண்டவர்கிட்ட சித்த சுயாதீனாலாம் பேசுகிற மாதிரி இல்லை, அன்னைக்கு அவருடைய சித்தம் என்னவோ அதுதான் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனால் நீங்களும் நானும் கவலைப்பட தேவையில்ல, ஏசு கிறிஸ்துவ சொந்தரட்சகராக ஏற்றுக்கிட்ட நம்ம ஒவ்வொருத்தரும் பரலோகத்துக்கு போகிறோம், கர்த்தர் நம்மளை பார்த்து வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குவார். மூணாவது அடித்தளமான சத்தியம் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனங்கள் அவர் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துமே தவிர்த்து ஒரு புது திசையில் நம்மளை கொண்டு போயிடாது. ப்ராஃபெட்ஸ் அண்ட் ப்ராஃபசிஸ், யூ சி த மினிஸ்ட்ரிஸ் டு கன்ஃபார்ம் த வேர்ட் ஆஃப் காட், கன்ஃபார்ம் நாட் டிக்டேட். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறார். முதலாவது வார்த்தையில் தங்கியிருக்கும் போது அவருடைய குரலை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது அவருடைய ஞானத்தின் வழிகளில் அவருடைய வழி நடத்துதலை நம்ம கண்டுபிடிக்கிறோம். மூணாவது அவருடைய மெல்லிய சத்தத்தின் மூலமாக அவருடைய குரலை கேட்டு கண்டுபிடிச்சு வழி நடத்துறதுல ஃபாலோ பண்ண முடியும். நான்காவதாக தான் கனவுகள், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாத்தையும் கர்த்தர் இது கொடுக்குறாரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அப்போ ஏற்கனவே உங்கள் உள்ளத்தில் அந்த நபர் மேலே ஒரு விருப்பமோ ஒரு பற்றுதலோ இல்லைன்னா, யூ டோன்ட் லைக் தம் அட் ஆல், காட் வில் நெவர் டெல் யூ வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், கோ கெட் மேரிட் டு ஹர். ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு பார்க்கவே பிடிக்கலான்ற அந்த பொண்ணை எல்லாரும் தான்ப்பா சொல்கிறாங்க, பாவம் அந்த பொண்ணு என்ன ஆகுது, நீ தாண்டா பலியாடு கட்டிக்கடா கட்டின்னு கஷ்டப்படுறா அப்படின்னு ஆண்டு சொல்ல போகிறதில்ல, ஆண்டவர் அப்படி செய்யவே மாட்டார். அப்போ ப்ராஃபெட்ஸ், ப்ராஃபசிஸ், ட்ரீம்ஸ், விஷன்ஸ் கன்ஃபார்ம், கன்ஃபார்ம் உறுதிப்படுத்துறதுக்காக மட்டும்தான். ஆனால் புது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அது இல்லவே இல்லை ஆனாலும் இப்போத்துலேருந்து இருக்குது போ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் அப்படி செய்யவே மாட்டார். ப்ராஃபசிஸ் ஒன்லி கன்ஃபார்ம், தே டோன்ட் டிக்டேட். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப தெளிவான விஷயம் பார். பாஸ்டர் ஜான் ஆஸ்டின் கிட்ட ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, பாஸ்டர் இந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு நான் போய் அந்த குறிப்பிட்ட இடத்துல தேசம் விட்டு இன்னொரு தேசம் போய் அந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கணுமா, தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாராம். பாஸ்டர் ஜான் ஓஸ்டின் சொல்கிறாரு போ, போர்த்தா இருந்தால் அந்த தீர்க்கதரிசியும் கூட்டின்னு போ அப்படின்னாரான். அப்புறம் எப்போ ரிட்டர்ன் வருதுன்னு எப்படி தெரியும், அவர் சொல்லி தானே போகிற, அப்போ அவர் சொல்லி தானே ரிட்டர்ன் வரணும். நீ ஏற்கனவே அந்த விருப்பம் இருந்தால் அதை ப்ராஃபசி கன்ஃபார்ம் பண்ணுது. அந்த விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கிளியராக இருக்கலாம் பாருங்கள், உங்களுக்கு பேர்டனே இல்லை, ப்ரெஷரே இல்லை, ரிலாக்ஸ்டாக சொல்லுங்கள் கர்த்தர் இன்னொரு என்கிட்ட பேசலன்னு. இப்போ ஏதோ ஒரு பையன் வரான் வந்து சொல்கிறான், கர்த்தர் உங்களை என் கனவில் காண்பித்தார், நீங்கள் தான் என்னுடைய மனைவி அப்படின்னு கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் அவங்கள பார்த்து சொல்லுங்கள். ப்ரைஸ் லார்ட் பிரதர், உங்களை கர்த்தர் என் கனவில் காண்பிக்கல, கர்த்தர் உங்களை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசலை, அதனால் இதை நான் ஒத்துக்க போகிறதே இல்லை. இல்லை கர்த்தர் என்கிட்ட சொன்னார், அதே கத்தர் எனக்குள்ள இருக்கிறார்ல, அப்போ என்கிட்டையும் சொல்லுவார், எனக்கு உங்களை பார்த்தா பிடிப்பு இல்லை, எந்த விதமான பற்றுதலும் இல்லை, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு சர்ச்சில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்தால் பாஸ்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஏன்னா இது தேவனிடத்துல இருந்து இல்லை, உன்னை என் கனவுளை பார்த்தேன், கனவுளை பார்த்ததுனால உன்னை டிசைட் பண்ணிட்டேன். இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு வஞ்சனை தெரியுமா? ஏன்னா அநேகமான கனவுகள் இயற்கையின் காரணங்களால் வருது. ஆர்இஎம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது நம்மளுடைய தூக்கத்தில், ரேப்பிட் ஐ மூமெண்ட்டுன்னு. அந்த நேரங்களில் நம்மளுடைய ஆழமான விருப்பங்கள், நம்மளுடைய மெமரிஸ், ஞாபகங்கள், இதெல்லாம் திரும்ப திரும்ப வருமா பார். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரீம்ஸ் ஆர் நேச்சுரல். இப்போ தேவன் அப்போ கனவுகள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக பேச மாட்டாரா? நிச்சயமாக பேச சித்தமுடையவர் தான். அவரே சொல்கிறார், யோவேல் 2:28 படிக்கிறோம், கடைசி நாட்களில் தேவன் அவருடைய ஆவியை ஊற்றுவார். அவர் சொல்கிறார், உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பாங்க, உங்களுடைய முதியவர்கள் கனவுகளை பார்ப்பாங்க. சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக. ஆனால் இதெல்லாம் என்னத்துக்கு? வாழ்க்கை துணை கண்டுபிடிக்கிறதுக்கா, இல்லை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கா? இது ஊழியத்தின் நோக்கத்துக்காக. கர்த்தர் உங்களுக்கு கனவுகளை தரிசனங்களை கொடுத்தார்னா, கர்த்தர் கொடுத்தார்னா அதுடைய நம்பர் ஒன் யூஸ் என்னத்துக்கு தெரியுமா? சபையை ஆசீர்வதிக்கிறதுக்காக, அநேக ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக, ராஜ்யம் கட்டப்படுறதுக்காக, சுவிசேஷம் பரவுறதுக்காக. அப்போ நீங்கள் ஒரு பொண்ணை நினச்சிக்கினே தினமும் பொண்ணையே நினச்சினு அப்படியே தூங்கி நினச்சிட்டு நைட் என் கனவில் அந்த பொண்ணு வந்தா, அதனால் கடவுள் சொல்லிட்டார் அந்த பொண்ணை தான் நான் கட்டிக்க போகிறேன்னா, இதனால தான் கர்த்தர் கனவுகள் தரிசனங்களை தரார். பாருங்க பதர் யோவேல் 2:28 போட்டுக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யோவேல் 2:28, கர்த்தர் ஆவியினால் நிரப்பி தீர்க்க தரிசன வரங்களும் கனவுகளை பார்க்குற தரிசனங்களை பார்க்குற வரங்களை கொடுத்தார்னா, அது எதுக்காக? ராஜ்யம் கட்டப்படும்படி, அவருடைய சபை கர்த்தரால் பலப்படும்படி. கர்த்தர் இதை அநேக விசுவாசிகளுக்கு பயனுள்ளதாக தான் இதை கொடுத்துருக்கிறாரே தவிர்த்து, ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காகவோ ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்காக இல்லை. பார், உனக்கு ஒரு அந்த பொண்ணை பிடிச்சிக்குதா? இது உன் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான கரெக்ட் நேரமா? நீ ஒரு ஒழுங்கான தேவ மனுஷனா? அப்போ சரியான வகையில் அப்ரோச் பண்ண கற்றுக்கணும். அவங்க குடும்பத்தை கனப்படுத்துகிற மாதிரி, அதே மாதிரி தேவனுடைய நாம மகிமைப்படுற மாதிரி கரெக்டான முறையில் அப்ரோச் பண்ண கற்றுக்கணும். அதை விட்டு கடவுள் காண்பித்தார், தேவன் என்கிட்ட சொன்னார், நான் ஒரு குரல் கேட்டேன், குளிச்சு நிற்கும் போது ஒரு குரல் வந்துச்சு, ரோட்டில் போகும்போது அப்படியே மேகத்தில் உன் பேரை கர்த்தர் வரைஞ்சி போட்டு விட்டார். இந்த மாதிரியெல்லாம் முட்டாள்தனமான, ஃபேக்கான, தவறான விஷயங்களெல்லாம் பரப்பி விட்டு தேவனுடைய நாமத்தையும் நம்ம கெட்டுன்னு இருக்கக்கூடாது. அப்போ 4வது அடித்தளமான ரகசியம் என்னது, சத்தியம் என்னது? வாழ்க்கை துணையை சூஸ் பண்ணுன்னா, கனவு தரிசனம், அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம், இந்த மாதிரி விஷயங்களை கடைசியில் வச்சுட்டு, ஞானமான தேவனுடைய தீர்மானம் எடுக்கும் அந்த ப்ராசஸ்க்கு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் டு காட்லி டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். நான் சொன்ன எல்லா சத்தியங்களையும் இப்போ நான் சொல்லின்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வென் இட் கம்ஸ் டு சூசிங் யோர் லைஃப் பார்ட்னர், வாட் யூ டூ? ட்ரீம்ஸ், விஷன், ப்ரொஃபசி எல்லாம் லாஸ்ட்டில் வைங்க, அதை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்காதீங்க. சரியா? இந்த பொண்ணு கனவுல வந்துச்சு, அந்த பொண்ணுடைய பேரை நான் கனவுல கேட்டேன், இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு காட்லி டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸை கொண்டு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமணத்தை பொறுத்த வரைக்கும் வேதத்தின் கோட்பாடுகள் என்ன சொல்லி கொடுக்குது? திருமணத்தை பொறுத்த வரைக்கும் என் சுற்றியில் இருக்கிறாங்களே பாஸ்டர்ஸ், மூப்பர்கள், என்னுடைய பேரண்ட்ஸ், இவங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது? இவங்க என்னை எப்படி ஞானத்தை என்னை வழி நடத்துகிறாங்க? இந்த மாதிரி தெய்வீகமான தீர்மானம் எடுக்கிற ஒரு ப்ராசஸ்க்கு சப்மிட் பண்ணுங்கள். இது மூலமாக தான் வாழ்க்கையில் நேர்த்தியான தீர்மானங்களை நீ எடுக்க முடியும். அப்போது கனவுகள், தரிசனங்கள், ப்ராஃபசிஸ் இதெல்லாம் ராங்குன்னு நான் சொல்ல வரல, எல்லா டைமும் ராங்குன்னு நான் சொல்ல வரல, நல்லா தெளிவாக கவனிங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையை செலக்ட் பண்ணுன்னா, அது உங்களுடைய நம்பர் ஒன் ரீசனாக இருக்கக்கூடாது. அதை கடைசியில் வைங்க, கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் அதை பயன்படுத்திங்கன்னு சொல்லுவேன். அப்போ எப்படி இதை செலக்ட் பண்ணுறது? வேதத்தின் கோட்பாடுகளை எடுத்துங்க, ஞானத்தின் கோட்பாடுகளை எடுத்துங்க. ஒரு சில கோட்பாடுகளை நான் ரொம்ப டீட்டெயிலாக டீச் பண்ணியிருக்கிறேன். பாஸ்டர் கிரேஸ்வின் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்ட் பாருங்க, கூகுள் பாட்காஸ்டில் அவைலபிளாக இருக்குது, ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட், யூடியூப்பில் 2 சேனல், ஒரு இங்கிலீஷ் சேனல், ஒரு தமிழ் சேனல், இது எல்லாத்துலேயுமே இந்த டீச்சிங்ஸை நாங்கள் போட்டு வச்சுருக்கிறோம். எப்படி வாழ்க்கை துணையை தெரிஞ்சுக்கிறது? எது ரைட் டைம் டேட் பண்ணுறதுக்கோ, இல்லை வாழ்க்கை துணையை சூஸ் பண்ண இறங்குறதுக்கு, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது, எப்படி அதுலேருந்து மீண்டு வெளியே வர்றது, எப்படி தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை துணை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் வேதத்தின் கோட்பாடுகள். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பெரியவர்களை இன்வால்வ் பண்ணுங்கள், பெரியவங்களை இன்வால்வ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பெற்றோர்கள், கவுன்சிலர்ஸ் and elders of the church, உங்களுடைய லைஃப் குரூப் லீடர்ஸ், உங்கள் யூத் குரூப் லீடர்ஸ், உங்களுடைய பாஸ்டர்ஸ், அவங்களை இன்வால்வ் பண்ணுங்கள். அதில் தான் ஒரு நேர்த்தியான வழியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கை துணையை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நம்பர் 1, தேவன் உங்களுக்காக ஒரு துணையை அவர் தேர்ந்தெடுக்க மாட்டார். நம்பர் 2, கர்த்தர் ஒரு மனுஷருடைய சாய்ஸை, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், அதை ஓவர் ரைடெல்லாம் பண்ணவே மாட்டார், அதை மறுக்கவே மாட்டார். அப்போ தேவன் ஒரு கனவு கொடுத்து நீ அவனை தான் கட்டிக்கணும், இல்லை தேவன் உங்களை பற்றி இன்னொருத்தருக்கு ஒரு கனவு கொடுத்து நீ போய் அவனை கட்டிக்கிறான்னு சொல்லு, அப்படிலாம் ஆண்டர் வழி நடத்தவே மாட்டார். அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. அந்த மாதிரி ஜனங்க வந்தால் ஒதுங்கிடுங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க அந்த விஷயத்தை எல்லாமே. ஏன்னா இதை பேஸ் பண்ணி நீங்கள் தீர்மானம் எடுத்துடக்கூடாது. மூணாவது அடித்தளமான சத்தியம் என்னது, இந்த ப்ராஃபஸிஸ் கனவுகள் தரிசனங்கள் இதெல்லாமே கன்ஃபார்ம் தான் பண்ணுதே தவிர இது நம்மளை வழி நடத்த ஆரம்பிச்சிடக்கூடாது. நான்காவது அடித்தளமான சத்தியம் என்னது, இந்த வாழ்க்கை துணையை தெரிஞ்சுக்கிற இந்த விஷயமே இதில் நம்ம எதுக்காக நம்ம சப்மிட் பண்ணோம்னா, தெய்வீகமான வேதத்தின் கோட்பாடுகளுக்கு இணங்குற ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம சப்மிட் பண்ணும். சப்மிட் யுவர் செல்ஃப் டு காட்லி டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அண்ட் தட் வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீஸ் டு ரிமெம்பர் வென் யூ வாண்ட் டு ஃபைண்ட் யுவர் லைஃப் பார்ட்னர். இந்த டீச்சிங் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் வரப்போகிற வாரங்களில், வரப்போகிற எபிசோட்ஸில் நிறையா கட்டுக்கதைகளை நம்ம உடைக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு சில கட்டுக்கதைகளை நம்ம உடைச்சிட்ருக்கிறோம். இந்த டீச்சிங்ஸை நீங்கள் நிறைய பேரோட ஷேர் பண்ணிட்டுருக்கிறீங்க. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இந்த ஷோவை நீங்கள் எந்த சேனலில் பார்த்தாலும் அதை ரேட் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள், இந்த மெசேஜஸை நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு புது பாட்காஸ்ட் உங்களுக்கு நாங்கள் அவைலபிள் ஆக்குறோம். பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. This is Pastor Graceman. Until I meet you again, enjoy life.